بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நம்முடைய நேரத்தை இதற்காக செலவிடக்கூடிய நல்லெண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலான் ஹதான் அல்லாஹ். இந்த சிந்தனைக்கு நமக்கு வழிகாட்டிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் மட்டும் நமக்கு இந்த வழியை காட்டாவிட்டால் நாம் நேர்வழியை அடைய முடியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வார்த்தை. சொர்க்கவாசிகள் மறுமையில் சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் பெற்ற பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய, இறைவனை புகழ்ந்து கூறக்கூடிய வார்த்தை. இதை நம்முடைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளில் நாம் கூறிக்கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபையுடைய மிக முக்கியமான ஒழுங்கு, சபையில் முதலில் ஆரம்ப இடத்திலிருந்து நாம் அமர வேண்டும். முடியாதவர்கள், இயலாதவர்கள், பலவீனவர்கள் நாற்காலியின் மீது அமர்ந்தால்தான் அவர்களால் அமர முடியும் என்றால் பிரச்சனை இல்லை, அவர்கள் அங்கே என்ன செய்யலாம், அமரலாம். மற்றவர்கள் நீங்கள் வாங்க, ஏன்னா இது மார்க்கத்தில் நீங்கள் நன்மையை நாடி வந்திருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொன்னார்கள். ஒருமுறை மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தார்கள். மூன்று பேர் வந்தார்கள். ஒருவர் முன்னால் வந்து அமர்ந்தார், சபைக்கு முன்னால் எங்கே இடம் இருக்கிறது என்று பார்த்து அங்கே வந்து அமர்ந்தார். இன்னொருவர் முன்னாடி எதுக்கு போகணும், பின்னாடி உட்கார்ந்தா போதாது என்று பின்னாலேயே அமர்ந்து விட்டார். இன்னொருவர் வந்தார், இப்படியே பார்த்தார், இவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படியே அவர் போய்விட்டார். இந்த மூவரையும் பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், முன்னால் வந்து அமர்ந்தவர் நெருங்கி வந்தார், அல்லாவும் அவரிடம் நெருங்கி வந்தான். பின்னால் அமர்ந்தவர் கொஞ்சம் விலகி அமர்ந்தார், அதற்கு தகுந்தவாறு அல்லாவும் அவரிடத்திலே சற்று விலகி இருந்தான். இன்னொருவர் புறக்கணித்து சென்று விட்டார், அல்லாவும் அவரை புறக்கணித்து விட்டான். ஆக மார்க்க சபையுடைய முக்கியமான ஒழுங்கு என்னவென்றால், நாம் சபையுடைய நெருக்கத்தில் அமர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை நெருக்கத்துக்குரியவர்களாக, அவனிடம் அன்பை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு ஈமானிய உறவு. ஒவ்வொரு மூமினும் அறிய வேண்டிய விஷயம், நாம் இரத்த உறவை அறிந்திருப்போம், நட்பு வட்டாரத்தை அறிந்திருப்போம், பல வகையான உறவுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அது என்ன ஈமானிய உறவு? நாம் அனைவரும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், மறுமை நாளை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அல்லாவிற்காக ஒரு உறவை பேண வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அல்லாவை நம்பி இருக்கக்கூடியவர்கள் ஒரு உறவை பேண வேண்டும். அது என்ன உறவு? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள். இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள். அல்லாஹ் இந்த உறவை ஏற்படுத்துகிறான். கூட பிறந்தால்தான் சகோதரன் என்று அல்ல, ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தால்தான் சகோதரன் என்று அல்ல. நீனும் அல்லாஹை நம்பி இருக்கிறாய், நானும் நம்பி இருக்கிறேன், வந்திருக்கக்கூடிய அனைவரும் நம்பி இருக்கிறோமா? நாம் அனைவரும் சகோதரர்கள். என்னிடத்தில் இருக்கின்ற ஈமான் உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த ஈமானின் காரணத்தால் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று பிறரை நாம் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம் அல்லவா, அந்த ஈமானுக்காக நேசிக்கிறோம் அல்லவா. நாம் எதை மிகப்பெரிய பாக்கியமாக சொத்தாக நினைக்கிறோமோ அந்த ஈமான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் நேசம் வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஈமான். அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்களா இல்லையா? நாம் அல்லாஹ்வை நம்புகிறோமா இல்லையா? கண்டிப்பாக நம்புகிறோம். அந்த ஈமானை கெடுக்கக்கூடிய காரியங்களை விட்டு விலகி இருக்கிறோம். அந்த ஈமானை விட்டுவிடு என்று சொன்னால் நாம் விட்டு விடுவோமா? அந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம். இந்த நேசம் உண்மையானால் ஈமானுடைய மிக முக்கியமான அடையாளம். அப்படி அல்லாஹ்வை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அந்த நேசம் அங்க பரவ வேண்டும். வேறு எந்த காரணங்களும் இருக்கக்கூடாது. நமக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல் அது இல்லை. சில நண்பர்கள் இருப்பார்கள், நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்க மேல ஒரு அன்பு ஏற்படும், ஒரு பாசம் ஏற்படும். நமக்கு ரத்த வந்த உறவு, உறவினர், மாமன் மச்சார், அதனால் அவர்களை நாம் நேசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிச்சிருக்கிறோமா? எத்தனை பேரை நம்ம நேசிக்கிறோம் அல்லாஹ்வுக்காக? அல்ல, வேற எந்த காரணமும் இருக்கக்கூடாது. ஒரு மனிதரிடமிருந்து நமக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த ஆதாயமும் இல்லை, எந்த ரீசனும் இல்லை. அவரை நேசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். என்ன காரணம்? ஈமான். அல்லாஹ் இந்த உறவை ஏற்படுத்துகிறான். இன்னமல் மூமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இஹ்வா, சகோதரர்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு சகோதரர்களே. வஸ்லிஹு, உங்களுக்கிடையே நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈமானோடு சேர்த்து சேர்த்தே இதை சொன்னார்கள். இந்த நேசத்தை, அல்லாஹ்வுக்காக பிறரை நேசிப்பதை, ஈமான் கொண்ட மக்கள் மீது அன்பு கொள்வதை அல்லாஹ்வுடைய ஈமானோடு நபி அவர்கள் சேர்த்து சொன்னார்கள். நபி அவர்களுடைய ஹதீஸ்களை பாருங்கள். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். உங்களில் எவரும் மூமினாக முடியாது, தன்னுடைய தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்களில் யாரும் மூமினாக முடியாது. நபிகளாருடைய சொல். ஆக ஈமான் இல்லை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். யாருக்கு ஈமான் இல்லை? உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதைத்தான் நீங்கள் பிறருக்கு விரும்ப வேண்டும். இந்த எண்ணம் வரவில்லையா? ஈமான் கோளாறு இருக்கிறது, அது முழுமையான ஈமான் அல்ல, குறைபாடுடைய ஈமான். ஒரு மனிதனுடைய ஈமானிய குறைபாட்டை நபி அவர்கள் எதை வைத்து முடிவு செய்கிறார்கள்? பிற மூமினிடத்தில் நீ எதை விரும்புகிறாய், அவனுக்கு நீ என்ன நாடுகிறாய், அவனுடைய விஷயத்திலே உன்னுடைய உள்ளத்தில் என்ன நாட்டம் ஏற்படுகிறது, இதை வைத்து முழுமையான ஈமானா குறைபாடுடைய ஈமானா நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸ். சலாசுன், மூன்று குணங்கள். மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். அந்த மூன்று விஷயங்களும் யாரிடம் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். நபி அவர்கள் சுவைத்து விட்டார் என்று உறுதிபட சொன்னார்கள். ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கிறதோ ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. நான் மூமின் என்று சொல்லக்கூடிய எல்லோரும் அந்த சுவையை உணர மாட்டார்கள். பிரத்யேகமாக இந்த பண்புகள் உள்ளவர்களுக்குத்தான் அந்த சுவை தெரியும். அந்த சுவையை அவர்கள் அறிவார்கள், உணர்வார்கள். அந்த மூன்று விஷயங்கள் என்ன? ஐயக்கூன் அல்லாஹு ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவ்விருவரை தவிர மற்ற அனைத்தையும் விட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவருக்கு விருப்பத்துக்குரியவராக இருக்க வேண்டும். இது முதலாவது. இதெல்லாம் வந்தாதான் ஈமானுடைய சுவையே வரும். இல்லாட்டினா சில பேர் சாப்பிடுவாங்கல்ல, டேஸ்டே தெரியாது. உப்பள்ளி போட்டாலும் திம்பாங்க, மிளகாய் அள்ளி போட்டாலும் சாப்பிடுவாங்க, என்ன போட்டாலும் சாப்பிடுவாங்க. அப்படி அல்ல, ஈமானுக்கு என்று ஒரு சுவை இருக்கிறது. இந்த குணம் உள்ளவர்கள் அந்த சுவையை உணர்வார்கள். இரண்டாவது பண்பு என்ன? ஒரு மனிதரை அவர் நேசிக்க வேண்டும், அல்லாவுக்காகவே தவிர வேறு எதற்காகவும் அந்த மனிதரை அவர் நேசிக்க கூடாது. ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கணும், அவர் நமக்கு உதவி செய்யறாரா, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிறாரா, எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த காரணமும் இருக்கக்கூடாது. அல்லாவுக்கு ஒரு ஆள் நேசிக்கிறோம் போ, ஆனா அதுக்கு பின்னா நிறைய காரணங்கள் இருக்கும். நீ பல பேர் என்ன செய்வாங்க, நான் அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறேன், நம்மளாம் கொள்கை சகோதரர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களின் மூலம் அவர்கள் எதை எதிர்பார்ப்பார்கள், ஒரு சில நன்மைகளை எதிர்பார்ப்பார்கள். அது எப்ப வரும்? அந்த ஈமானிய காரணம் இல்லாமல் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரணங்கள் கிடைக்காத போது அவர்கள் ஈமானிய உறவை விட்டு விடுவார்கள். எங்க ஈமானிய உறவு நமக்கு மத்தியில் இருக்குது இல்லைங்க, இது என்னங்க மற்ற காரண காரியங்கள், அது போனா என்ன போகாட்டினா என்ன, ஆனா மற்றதுக்காக ஈமானிய உறவை முறிப்பார்கள். அப்ப இந்த இடங்கள்ல நமக்கு தெரிய வரும், அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீ அல்லாவுக்காக ஒருவரை நட்பு வைக்கிறியா, அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, அந்த மனிதரை நேசிப்பதற்கு எந்த காரணமும் இருக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல், உதவி, எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு காரணம், நான் முஸ்லிம், நான் அல்லாவை நம்பியிருக்கேன், நீனும் அல்லாவை நம்பியிருக்க, அதனால நான் உன்னை நேசிக்கிறேன், இதுதான் இருக்கணும்னு தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இது வந்துடுச்சு, ஈமானுடைய டேஸ்ட் நம்ம சுவைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம், ஈமானை ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈமானை ருசிக்க ஆரம்பிச்சா எப்படி ஈமான் விட்டு போவோம்? மூணாவது அம்சம், நெருப்பிலே தள்ளப்பட்டால் அதை அவர் எப்படி வெறுப்பார்? நெருப்பிலை பிடித்து நம்மை தள்ளுகிறார்கள், யாராவது நல்ல தள்ளி விடுங்க, நீச்சல் குளத்திலேயே தள்ளி விடுறதுக்கு, அது யாராவது நம்ம ஏத்துக்கிறோமா, நெருப்பில் பிடிச்சி தள்ளி விட்டா அதை எப்படி நம்ம மறுப்போம், நிராகரிப்போம், ஒத்துக்கொள்ள மாட்டோம், விரண்டு ஓடுவோம்? இது மாதிரி ஈமான் கொண்ட பிறகு மறுபடியும் குஃபருக்கு நீ செல்வதை வெறுக்க வேண்டும். இந்த மூன்றும் வந்துவிட்டால் ஈமானுடைய சுவை உன்னிடத்திலே வந்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இது ஒரு ஹதீஸாக இருந்தாலும் இதில் நாம் புரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஈமானுக்கு நிறைய படித்தர இருக்கு. அல் ஈமானி யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது ஒரே நிலை கிடையாது, ஈமான் கூடும் குறையும். எல்லாரும் மூமின்கள், ஆனா மூமின்கள்லேயே ஈமானிய படித்தரம்லாம் இருக்கிறது. ஈமான்ல உயர்ந்தவர்கள் பெர்சன்டேஜ் இருக்கு, அந்த பெர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். இவனுடைய ஈமான் 80 மார்க்கா, 60 மார்க்கா, 70 மார்க்கா, அல்லது ஜஸ்ட் பாஸா, அல்லது ஃபெயிலா இருக்கிறானா, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆக இதை வச்சு நமக்கு அல்லாஹ் நமக்கு மார்க் போடுவான். எதை வச்சு? அல்லாஹ்வுக்காக நீ எத்தனை பேரை நேசிக்கிற, அந்த உறவை நீ எப்படி பாதுகாக்கிற, உன் சொந்த பந்த உறவை நீ எப்படி பாக்குற, சொந்த மதத்துக்கு மத்தியில் எப்படிலாம் நீ விட்டு கொடுத்து போற, அப்ப எனக்காக நீ கொண்ட அந்த உறவுல நீ ஏன் நடக்கிற, எப்படி நடக்கிற, அதுல நீ விட்டு கொடுத்து போறியா, அதுல நீ பணியிறியா, அதுல நீ வந்து அல்லாஹ்வுக்காக நீ தியாகம் பண்றியா என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடம் பார்க்கிறான். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், முழுமையான ஈமானுக்கு அடையாளம் என்னது? முழுமையான காமினுல் ஈமான், முழுமையான ஈமான் என்ன தெரியுமா? மன் அஹப்பலில்லா வ அபுகதலில்லா வ அத்தாலில்லா வ மனஅலில்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அழகான சொல், மன் அஹப்பலில்லா, அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசிக்கிறார், வ அபுகதலில்லா, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறார். வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? எந்த ரீசனும் இல்லை, அல்லாஹ்வுக்கு மரணாணி நடக்கிற, அதனால உனக்கு மேல எனக்கு வெறுப்பு வருது, வேறு எந்த காரணங்கள் வரக்கூடாது. மற்ற காரணங்கள் வந்தா கூட நம்ம தட்டிடணும். ஆனா ஈமானிய விஷயத்துல வரும்போது அல்லாவுக்காக நம்ம கோபம் கொள்ளணும், அல்லாவுக்காக நேசிக்கணும். அல்லாவுக்காக யாரு கொடுக்கிறாரோ, அல்லாவுக்காக யார் தடுத்துக் கொள்கிறாரோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானை முழுமையாக்கி விட்டார். ஆக முழுமையான காமிலுல் ஈமான், முழுமையான ஈமானுக்கு விளக்கமே என்ன? அல்லாவுக்காக நம்ம என்ன செய்யணும்? பிறரை நம்ம நேசிக்கணும். ஈமான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய நேசம் போகணும். இது தமிழ் மக்களுக்கு மத்தியில் உள்ளது கிடையாது, அதையும் நம்ம புரியணும். என்ன தமிழ் மக்கள் வந்தால் ஒரு அன்பாக பழகிறது, அப்போ வேறு மொழி உள்ளவங்களாக இருந்தால் அது எந்த காரணமும் இருக்கக்கூடாது. அதான் நான் சொல்லிட்டேன்ல, எந்த காரணமும் இருக்கக்கூடாது. மொழி வரக்கூடாது, இயக்கம் வரக்கூடாது, அது மாதிரி என்ன செய்யக்கூடாது, நாடு வரக்கூடாது, செல்வம் வரக்கூடாது, பதவி அந்தஸ்து, எத்தனையே காரணங்கள் இருக்கிறது, எந்த காரணமும் வரக்கூடாது. மூமினா முஸ்லிமா, இந்த இடத்துல நமக்கு வரக்கூடியது என்ன, ஈமான் இருக்கா அவன்ட்ட, நீ அல்லாஹ்வை நம்பி இருக்கிறியா, அப்ப நீ என்னுடைய சகோதரன், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அழகான உதாரணங்கள் நபி அவர்கள் உதாரணம் சொன்னார்கள். அதை விட அற்புதமாக யாரும் உதாரணம் சொல்ல முடியாது. நபி அவர்கள் காலேஜுக்கெல்லாம் போகலை, படிக்கலை, ஆனால் அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி ஜவாமியால் கலிம் மா கல்ல லஃபுதுஹு வ ஜல்ல மானாஹு. ஜவாமியால் கலிம் என்பது வார்த்தைகள் குறைவாக இருக்கும், அர்த்தம் ஆழமாக இருக்கும். குறைந்த வார்த்தை ஆழமான அர்த்தம், இதுதான் ஜவாமியால் கலிம். வட்டு சுருக்கமாக பேசக்கூடிய திறன், இதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அப்படிப்பட்ட ஜவாமியால் கலிம்ல உள்ள ஒரு செய்திகள் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மசலுல் மூமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் க மசலில் ஜஸதி. மூமின்கள் ஒருவருக்கொருவர் பாசமாக, நேசமாக, அன்போடு, கருணையோடு, இரக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு அவர்களுக்குரிய உதாரணம் க மசலில் ஜஸதி. என்ன உதாரணம்? ஜசத், உடம்பின் உதாரணத்தை போல. உடம்புதான் அவர்களுக்கு உதாரணம். மூமின்கள் ஒரு உடம்பை போல இருக்க வேண்டும். இதஸ்தகா மின்ஹு உலுன் ததாஹு சாயிருல் ஜசதி. உடம்பு எப்படி இருக்கிறது? உடம்பிலே ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் அதற்காக உடல் முழுவதும் வேதனையை உணர்கிறது, உடல் முழுவதும் பாதிப்பு ஏற்படுகிறது. கண்ணிலே ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, உடல்ல காய்ச்சல் எல்லாம் பகுதியெல்லாம் பரவுகிறதா? கண்ணில் ஏற்பட்ட பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்காக கால் மருத்துவரிடம் செல்கிறது, வாய் மருத்துவரிடம் பேசுகிறது, கை மருந்தை வாங்குகிறது, உடல் முழுவதும் கண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக பாடுபடுகிறது. இதை விட அழகான உதாரணம் சொல்ல முடியுமா சகோதரர்களே? ஒரு உடம்பு மாதிரி இருக்கணும், இங்க வலிச்சா இங்க வலிக்கணும், காலில் ஒரு முள்ளு குத்துனா நம்முடைய கண்ணு கலங்கணும், ஒரு உடம்பு மாதிரி. அல்லாஹ்வை நம்பிய மக்கள் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு உடம்பை போல இருங்கள். ஈமான் கொண்ட மனுஷனுக்கு ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா, உனக்கு வலிக்க வேண்டும், அவனை அடித்தால் நீ கதற வேண்டும், நீ அழுக வேண்டும், உனக்கு பாதிப்பு வந்தால் அவன் ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் மூமினுக்கு உதாரணம், ஈமானுக்கு உதாரணம். இன்னொரு உதாரணம் சகோதரர்களே, நபி அவர்கள் செய்து காட்டினார்கள், அல் மூமினுலில் மூமின் கல் புனியான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவன். எதை போன்றவன்? கட்டிடத்தை போன்றவன். நபி அவர்கள் இரண்டு கரங்களையும் இணைத்து காட்டினார்கள். ஒரு தூண் இன்னொரு தூணை பிடித்துக் கொண்டிருக்கிறது, எல்லா சுவர்களும் சேர்ந்ததுதான் கட்டிடம் என்பது. ஒன்றை தட்டிவிட்டால் இன்னொன்றும் அடுத்து விழுந்துவிடும், அதை தட்டிவிட்டால் அடுத்து விழுந்துவிடும், கட்டிடமே கடைசியில் சரிந்துவிடும். மூமின்கள் கட்டிடத்தை போன்றவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது மாதிரியான ஹதீஸ்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஆக இது ஈமானிய உறவு. யார் ஏற்படுத்திய உறவு? இது அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு. இது யார் ஏற்படுத்திய உறவு? அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு. அல்லாஹுக்காக நம்ம பிறரை நேசிக்கணும். அதனால பாருங்க, இந்த உறவை சிதைக்க மாதிரியான காரியங்கள் வரும்போது நபி அவர்கள் அந்த வாசல் அடைச்சிருக்கிறாங்க. எந்த உறவை? இந்த ஈமானிய உறவை கெடுக்கிற மாதிரியான காரியங்கள் வரும்போது நபி அவர்கள் அந்த வாசல்களை எல்லாம் அடைத்திருக்கிறார்கள். ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் அராதக்கும் அலைக்கும் ஹராம். உங்களுடைய செல்வம், ஒரு மூமினுடைய ரத்தம், ஒரு மூமினுடைய கண்ணியம் புனிதமானது. கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா வ பலதிக்கும் ஹாதா சஹரிக்கும் ஹாதா. இந்த மக்கா நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த துல்ஹஜ் மாதத்தில் யௌமு நஹர் ஹஜ் பெருநாள் எப்படி புனிதமானதோ அது மாதிரி புனிதமானது. என்ன நபி அவர்கள் சொல்ல வருகிறார்கள்? மற்ற இடங்களில் பாவம் செய்யறதுக்கும் காபத்துல்லாவில் பாவம் செய்யறது ஒன்னா? ரெண்டு ஒன்னா? ரெண்டுமே பாவம் தான், ஆனா ரெண்டும் அல்லாவிடத்துல தண்டனையில ஒன்னா? காபாவில் பாவம் செய்யறது பயங்கரம். புனித மாதத்துல ஒரு குற்றம் செய்வதும் மற்ற நாளங்களில் செய்யறதும் ஒண்ணு கிடையாது, புனித மாதத்தில் செய்வது இன்னும் பயங்கரமானது, ஆபத்தானது, கேடானது. ஹஜ்ஜு பெருநாள் இருந்து கொண்டு ஒரு மனிதன் அக்கிரமத்தை செய்கிறான், அது சாதாரணமானதா? அப்ப இதெல்லாம் என்ன? அல்லாஹ் புனிதப்படுத்தியது. இந்த ஹஜ்ஜு பெருநாள், இந்த துல்ஹஜ் மாதம், மக்கா நகரம், இதெல்லாம் யார் புனிதப்படுத்தினா? அல்லாஹ் புனிதப்படுத்தினான். அந்த புனிதத்தை யாராவது கெடுத்தால் அவன் யாரோட மோதுகிறான்? யாரோட மோதுகிறான்? அல்லாஹுவோட மோதுகிறான். நபி அவர்கள் அதை சொல்லி காட்டினார்கள். இது மாதிரி தான் ஒரு மூமியினுடைய மானம், மரியாதை, செல்வம், ரத்தம். அவ ஒரு மூமியினுடைய செல்வத்தில் விளையாடுகிறாயா? அநியாயமாக செல்வத்தை எடுக்கிறாயா? மானத்தை எடுக்கிறாயா? கண்ணியத்தை சீர்குலைக்கிறாயா? நீ யாரோட மோதுகிறாய்? மூமியினோட மோதல, யாரோட மோதுகிறாய்? அல்லாஹ்வோட மோதுகிறாய். எனக்கு அல்லாஹ் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவனோடு மோதிக்கொண்டிருந்தால் அல்லாஹ் உன்னை விடமாட்டான். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஹதீஸுல் குதுசி, ஹதீசு ரப்பானி என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ், ஹதீசு இலாஹி, அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடியதாக வரக்கூடிய ஹதீசுகள். மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்ப், யார் என்னுடைய நேசத்துக்குரியவனிடத்திலே மோதுகிறானோ அவனிடத்தில் நான் மோதுகிறேன். யார் என்னுடைய நேசத்துக்குரியவனிடத்தில் மோதுகிறானோ அவனிடத்தில் நான் மோதுகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு மனிதன் மூமினாக நமக்கு தெரிகிறானா? ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். எல்லாம் புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதீஸுகள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். ஒலா தஹாசது ஒலா தனாஜஷு, ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். பொறாமை கூட கொள்ளக்கூடாதுங்க. ஒரு மூமினை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது, அது ஹராம். என்ன பொறாமைனா என்ன சொல்லுங்க? யாரும் சொல்லுவீங்களா பொறாமைனா என்ன?
அது அரபியில சொல்றீங்க, விளக்கம்.
இன்னும் அதை தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு நல்லது கிடைப்பதை நாம் வெறுப்பது. பொறாமைங்கிறது என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லது கிடைத்தால் எனக்கு கிடைக்கலையே என்று வர்றது கூட பொறாமை கிடையாது. சரியான விளக்கம் என்னவென்றால், அவனுக்கு நல்லது கிடைத்தால் நம்ம மனசுல இவனுக்கு நல்லது கிடைக்குதே, இவனுக்கு கிடைக்காம இருந்தா நல்லா இருக்குமே என்று வெறுப்பது. ஒரு நேமத்து அவனுக்கு கிடைப்பதை வெறுப்பது, இதுதான் பொறாமை என்பது. ஒரு மனிதன் அந்த நேமத்து அவனை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அவன் பொறாமையின் உச்சகட்டத்தில் இருக்கிறான். அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், வலா ஹாசது, ஒருவரை பார்த்து ஒருவரை நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். ஹசது கூட கொள்ளக்கூடாது, மனசு கூட சுத்தமா இருக்கணும். ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு போதும் ஒரு மூமினை அடிக்க தேவையில்லை, ஒரு மூமினை குத்த தேவையில்லை, ஒரு மூமினை பத்தி பேச தேவையில்லை. நீ தப்பு செய்யணுமா, பாவி ஆகணுமா? அஹாஹுல் முஸ்லிம், முஸ்லிமான தன்னுடைய சகோதரனை உள்ளத்தில இப்படி நினைத்தால் முடிந்தது, நீ பாவி ஆகிவிடுவாய், முடிந்தது. அப்ப நபி அவர்கள் இதே இது எந்த இடத்துல சொன்னாங்க தெரியுமா? யுஷீரு இலா கல்பிஹி சலாசமர்ராத், தன்னுடைய கல்வை நோக்கி மூன்று முறை நபி அவர்கள் சுட்டிக்காட்டி சொன்னார்கள். இரையச்சம் இங்குதான் இருக்கிறது, இங்குதான் இருக்கிறது, இங்குதான் இருக்கிறது. ஒரு மூமினை பார்த்து அற்பமாக நினைத்து விட்டால் அவனிடத்தில் இரையச்சம் இல்லை, அவன் பாவத்தில் இருக்கிறான் என்பதற்கு இதுவே போதும். இப்படியெல்லாம் நபி அவர்கள் புனிதப்படுத்தினார்கள். நஜஸ் வியாபாரம் செய்யாதீர்கள், நஜிஸ் என்ன நஜிஸ் ஒரு ஆள்கிட்ட பேசி வச்சுக்கிறது, நான் இவர்கிட்ட வியாபாரம் பண்ணும்போது என்ன விலை பேசிக்கிட்டு இருப்பேன், இவர் என்கிட்ட 50 ரூபாய்க்கு கேட்பார், நீங்கள் என்ன செய்யணும் திடீர்னு எனக்கு 150 ரூபாய்க்கு கொடுங்கன்னு வந்து கேட்கணும், இவர் என்ன செய்வார் அந்த பொருள் போயிடக்கூடாதுன்னு எனக்கு கொடுங்க 150 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவார். அப்போ இடையில வந்து என்ன செய்யுது, ரேட்டை ஏற்றி விடுறது. நபி அவர்கள் அதையும் தடை பண்ண சொன்னாங்க, லா தனாஜசு, ஏன் ஒரு முஸ்லீமுக்கு துரோகம் பண்ணுற, நீ வாங்கணும்னு என்ன இருக்கா உனக்கு, இல்லை இல்லை, ஏன் தேவையில்லாமல் வந்து இடையில உளுந்து அவனுக்கு நீ நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுற, நஜிஸ் செய்யாத நபி அவர்கள் சொன்னார்கள், வலா தநாஜசு வலா தபாகது, ஒருவரை ஒருவர் வெறுத்து கொள்ளாதீர்கள், வலா ததாபரு, ஒருவரை ஒருவர் முகத்தை திருப்பி கொண்டு போகாதீர்கள். என்ன ஒரு மூமினை பார்க்கும்போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், வலவு அன் தல்காக பி வஜிஹின் தலக்கின், தர்மம் பல வகை, தர்மம் செய்யணும் நம்ம, எவ்வளவு தர்மம் செய்யணும், 360 மூட்டு இருக்குது, இருக்குதுல 360 மூட்டு இருக்கு, ஒவ்வொரு மூட்டை அசைது எத்தனை தடவை அசைக்கிறோம், இதுக்கு தர்மம் செஞ்சாகணும், குல்லு சுலாமா மினன்னாஸ், ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் உண்டு, 360 தர்மம் செய்யணும், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தர்மம் பண்ணிருக்கீங்க, 360 ரியால் தர்மம் பண்ணிருக்கிறீங்களா, பணத்தால மட்டும் நம்ம செய்ய முடியாது, அதனாலதான் அல்லாஹ்வுடைய கிருபையால பல வழிகளில் அல்லாஹ் ரசூல் நமக்கு தர்மம் செய்யக்கூடிய முறைகளை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, வலவ் அன் தல்கா ஹாகபி வஜஹின் தலக்கின், உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல், வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, சிரிக்கிறதுல என்ன ஆக போகுது உனக்கு, சிரியன் உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூர்த்தால் அதுவே உனக்கு தர்மமாகி விடுகிறது. தர்மத்துடைய பாபு நிறைய இருக்குது, இதுல இதுவும் ஒண்ணு. ஆக இதெல்லாம் ஒரு முஸ்லீமுடைய அகலாக் சகோதரர்களே, உன்னொரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்க்கும்போது சிரிக்க வேண்டும், அது தர்மம். வலா ததாபரு, துபுரை காட்டிக் கொண்டு செல்லாதீர்கள், ஒருவர் இன்னொருவரை புறமுதையிட்டுக் கொண்டு செல்லாதீர்கள். வலா தபாகது வகூனு வலா எபே பாகுக்கும் அலா பை பால், ஒரு மனிதன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது இடையில் வந்து அந்த வியாபாரத்தை கெடுத்து விட்டு நீ வியாபாரம் செய்யாதே, இவ்வளவு விஷயங்களை நபி அவர்கள் சொன்னார்கள். லா எதுலி முஹு, முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, வலா எஹுதுலுஹு, கெடுதல் செய்யக்கூடாது, வலா எக்திபுஹு, பொய் சொல்லக்கூடாது, வலா எஹ்கிருஹு, அற்பமாக நினைக்க கூடாது, கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக சகோதரர்களாக இருங்கள். உண்மையில் நீ அல்லாஹ்வுடைய அடிமையா, நீ சகோதரனாக இருந்தால்தான் அடிமைத்தனத்தை நீ வெளிப்படுத்துகிறாய். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சகோதரனாக இருந்தால்தான் நீ அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை நீ வெளிப்படுத்துகிறாய். எப்போது அந்த உறவுகளை எல்லாம் முறித்துக் கொண்டு பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டிருக்கிறாயோ அப்போது உன்னிடத்திலே இபாதத்து இல்லை, அல்லாஹ்வுக்கு நீ அடிபணியவில்லை, உன்னிடத்திலே பெருமை ஆணவம் அகம்பாவம் எல்லா கெட்ட குணங்களும் இருக்கிறது. இதெல்லாம் நபி அவருடைய இந்த வார்த்தைகளிலே நமக்கு சொல்லப்படுகிறது சகோதரர்களை. ஆக இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு சகோதரர்களை, நபி அவர்கள் புனிதப்படுத்தினாங்க, ஹராம்னு சொன்னாங்க தெரியுமா, என்னதான் இருந்தாலும் ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னாலும் நம்ம மனசும் தானே, நமக்கு மத்தியில் சண்டை வராதான், சண்டை வருமா வராதான், வரும் சில நேரங்களில் பேசாம இருப்போம், அதுக்கு நபி அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எவ்வளவு அனுமதி, நான் மனசும் தான், ஏதாவது சைத்தானிய சிந்தனைகள் வந்து ஏதாவது ஒரு தப்போ யாராவது பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருதா, உங்க கோபத்தை காட்டுங்க. எத்தனை நாளைக்கு அனுமதி, 3 நாளைக்கு தான் அனுமதி, அது கூட நபி அவர்கள் எல்லாம் போடுறாங்க, ஏன் இல்ல, நீ இந்த மார்க்கத்தில் இருந்தா இப்படித்தான் நீ இருக்கணும், வேற மாதிரி இருக்க உனக்கு அனுமதி இல்ல. லா யஹில்லு முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக சலாசிலயால், 3 இரவுக்கு மேலாக ஒரு முஸ்லிமான சகோதரனை மனதிலே வெறுப்பு கொள்வது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஹலால் கிடையாது, ஹராம். அப்ப அந்த மாதிரி இருப்பது ஹராம், அது ஹராமுடைய தன்மை என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹராம்னா என்ன சகோதரர்களை, மனித்தபக்க சுபுஹாத், நபி அவர்கள் சொன்னார்களே, மனித்தக்க சுபுஹாத்தி ஃபக்கதி ஸ்தப்ர லிதீனிஹி வர்ரஹி, சந்தேகமான சில காரியங்களை விட்டு விலகி கொண்டால் அல்லாவிடத்தில் உன்னுடைய தீன் பாதுகாக்கப்படும், மனிதரிடத்தில் உன்னுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும். ஹராம விட்டு இருந்தா மூமின்களிடத்தில் இவர் நல்ல ஒரு தக்குவாதாரிங்க, ஒரு நல்ல மனிதன் என்று கண்ணியம் பாதுகாக்கப்படும். ஒரு மனிதன் 3 நாளைக்கு மேலேயும் பேசாமல் இருந்தால் அவன் ஹராமில் விழுகிறான், அவனுடைய கண்ணியம் எடுபட்டு போகும். இது மார்க்கத்துடைய நிலைப்பாடு. எந்த ஒரு மூமினுக்கும் அனுமதி இல்லை, ஹலால் இல்லை. அவர்களை சிறந்தவங்க யார் தெரியுமா? சிறந்தவங்க. ஏன், ஒரு மனிதன் நமக்கு அநியாயம் செய்யும் போது அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நல்லாவா இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும், சங்கடமா தான் இருக்கும். அது நமக்கு அநியாயம் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்ககிட்ட போய் நம்மளா போய்கிட்டு சலாம் சொல்றது, நம்ம என்ன நினைப்போம், எப்படி பண்ணா உன்ட்ட போய் நம்ம சலாம் சொல்லணுமா? அப்ப நம்ம அந்தஸ்து என்ன ஆகுறது? இப்படிதான் ஒரு மனுஷனுக்கு வரணும், நீ வா, நீ வந்து சலாம் கொடு, அப்படிதான் வரும். அப்படி வந்தால் நீங்க சிறந்தவங்க கிடையாது. நீங்க சிறந்தவங்க யாரு தெரியுமா? முந்தி கொண்டு யார் சலாம் சொல்கிறாரோ, நீ அநியாயம் பண்ணா இருந்த, நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தா என்ன, நீ மூமின்னு உன்னை சொல்லிக் கொள்கிறாய். அல்லாவுடைய மார்க்கத்தில் நான் அல்லாவுக்காக உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் நேசிக்கல, அல்லாவுக்காக உன்னை நேசிக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டீங்க, நீங்க வசந்துட்டீங்க. நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க உயர்ந்து விட்டீர்கள். ஒமா தவால அபுதுல் இல்லா இல்லா ரஃபஹுல்லா, அல்லாவுக்காக ஒரு அடியன் தாழ்ந்தால் அல்லா உன்னை கீழே தாழ விட மாட்டான், உன்னை அல்லா வசத்திருமான். அல்லாவுக்காக நீ கீழே இறங்குனா அல்லா உன்னை வசத்தி விடுவான். நம்ம கீழே இறங்குறதா, இப்படி இருந்த அல்லா தூக்கி கீழே போட்டு உன்னை சுக்குன்னு ஆக்கிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹுடைய சொல்லு. ஏன்னா அது யாருக்குரிய பண்பு? அந்த தக்கப்பூர், அது யாருடைய சிஃபத்து? தக்கப்பூர், பெருமை. அல்லாவுக்குரிய சிஃபத்து, ஏன்னா அவன்தான் குறைகள் இல்லாதவன், அப்பழுக்கற்றவன், அந்த பெருமைக்கு சொந்தக்காரன். ஆனால் நம்மெல்லாம் குறைகள் உள்ளவர்கள், நான் பெரியவன் என்ற சிந்தனை நமக்கு வரக்கூடாது. அல்லாவுக்காக பணிந்தால் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான். நபி அவர்கள் எங்கெங்கெல்லாம் பணிந்தார்கள், அபுபக்கர் சித்தீக் எங்கெங்கெல்லாம் பணிந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கெங்கெல்லாம் பணிந்தார்கள், அல்லாஹ் அவர்களை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறான். அல்லாவுக்காக பணிங்க சகோதரர்கள். ஒரு முறை நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மகள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க மேல அவதூறு சொன்னாங்கல்ல, அவதூறு சொன்னவங்கள ஒரு ஆள் யாரு? மிஸ்தஹ் பின் உசாசா. இவர் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாமி மகன். யாரு? மாமி மகன். இவரும் இந்த அவதூரை பரப்பியவர்கள் ஒருவர். ஆனால் இவர் பத்ருவாசி, இவர் ஒரு சஹாபி. எப்படி செய்ய வேண்டும்ங்கிற ஒழுங்குமுறை தெரியாமல் பாவத்திலே விழுந்து விட்டார்கள். நம்ம பெத்த மக மேல அவதூறு சொன்னா நமக்கு எப்படி கோபம் வரும் சொல்லுங்க? யாராவது அவதூறு சொல்றாங்க, என்ன நம்ம பெத்த புள்ள மேல கல்யாணம் ஆகி கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க, இந்த நேரத்துல உன் புள்ள அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி கிளப்பி இந்த குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றும் செய்வாங்க, சில பேர் கத்தி எடுத்து கூட போட்டுருவாங்க. அதுவும் ரத்த பந்த உறவாக இருந்து கொண்டு செஞ்சா இன்னும் கோவம் அதிகமா. தெருவுல போறவன் யாராவது செஞ்சா செஞ்சுட்டு போறான்னு சொல்ல, நீ என் சொந்த பந்தமா தானே இருக்கிற, ரத்த பந்த உறவா தானே இருக்கிற. இன்னும் சொல்ல போன இந்த மிஸ்தபின் உசாசா ஏழை, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு செல்வந்தன், இவருக்கு உதவியும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்ப எவ்வளவு கோவம் வரும்? ஏன் காசை தின்றுட்டு ஏன் புள்ள மேல அவதூறு சொல்றியா? அழுது அழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணு தண்ணி வத்து போச்சு, செத்துருவேனு பயந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பமே அழுந்தது, அவ்வளவு துன்பம். அபுபக்கர் சித்திக் அவங்களும் மனிதர் தானே, அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அல்லாமல சத்தியமா இனிமே மிஸ்டருக்கு நான் 5 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவருக்கு கொடுத்து வந்த உதவியை நீ தரமாட்டேன், நிப்பாட்டிடுவேன் சொன்னாங்க. அல்லா வசனத்தை இறக்கு. அல்லா என்ன பார்க்கல? நீ பாதிக்கப்பட்டவன் தானே, நீ பாதிக்கப்பட்டவன் தானே, இருந்துட்டு போ, சொல்லிட்டு போ, நீ உதவி கொடுக்காம இருந்துக்கோ. இப்ப என்ன அல்லாஹ் பார்க்கல? அல்லாஹ் என்ன கேட்கிறான் பாருங்க, அல்லாஹ் அந்த உறவை பார்க்கிறான். அபூபக்கர் சித்திக் விஷயத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். என்ன இறக்கினான்? வலா யாத்தலி உலுல் ஃபதலி மின்கும் வஸ்ஸா, உங்கள் வசதி படைத்தவர்கள் ஏழை எளியவர்களுக்கு நான் தரமாட்டேன் என்று சத்தியம் பண்ணாதீர்கள், அவர்கள் உங்களுக்கு அக்கறம் இழைத்த காரணத்தால். அலட்சியம் பண்ணுங்கள், கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள். எதை அல்லாஹ் சொல்றான்? இப்படி யாருக்காக உனக்கு நடந்துருவீங்களே, நம்ம சொல்றோம் அலட்சியம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். உனக்கு வந்தா தெரியும், உன் பிள்ளைய பத்தி பேசுறாதான உனக்கு தெரியும், இப்படித்தான் நம்ம பேசுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அலட்சியம் பண்ணுங்கிறான். எதை அலட்சியம் பண்ணுங்கிறான்? நம்ம ஒண்ணுமில்லாத என்னென்ன விஷயத்தை எல்லாம் மலையாக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எவ்வளவு பெரிய விஷயத்தை அவுபக்க சித்திக் விஷயத்துல அவர் பண்ணியிருக்கிறாரு. அல்லாஹ் சொல்கிறான், அலட்சியம் பண்ணுங்கள், அல்லாஹ் துஹிப்புனா யஃபிர் அல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஒரே ஒரு கேள்விதான் அல்லாஹ் கேட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீ அவங்களை மன்னிச்சா நான் உன்னை மன்னிப்பேன், என் மன்னிப்பு வேணுமா? உடனடியாக அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அங்குதான் அவர்கள் உயர்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பணிந்தார்கள். இன்னி உஹிப்பு யஃபிர் அல்லாஹு லீ, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி மிஸ்தகுக்கு கொடுத்து வந்த உதவித் தொகையை முன்பு போல் அவர் கொடுத்து வந்தார்ங்கிறத பாருங்க. இதுதான் சஹாபா, அவங்களுக்கு என்ன குறைவு ஏற்பட்டுச்சு சொல்லுங்க? இப்படி இறங்கி போனதுனால அவங்களுக்கு என்னங்க நஷ்டம் ஏற்பட்டது? அல்லாஹ் அவங்களை உயர்த்தி இருக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இந்த மனிதர்களிலே சிறந்தவர் யார்? அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. பணிஞ்சார், பணியத்தான் அல்லாஹ் உயர்வை தரும், அல்லாஹ் வசதி விடுவான், நமக்கு கண்ணியத்தை கொடுப்பான், மரியாதையை கொடுப்பான், மூமின்களுடைய உள்ளத்தில் நமக்கு அல்லாஹ் இடத்தை தருவான். பணியன் இவனுடைய குணம், இயல்பான குணம், எத்தனை செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை பாருங்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள், சல்மான் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு, இந்த மூணு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மூணு பேர் யாருன்னா அரபிகள் கிடையாது. யார் இவங்கெல்லாம்? அஜமிகள், அரபு அல்லாதவர்கள். பிலால் ரலியல்லாஹு எகிப்து அடிமை, சுஹைப் ரோம் நாட்டுக்காரர், சல்மான் ரொம்ப பாரசீகம். ஆனா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு யாரு? அரபி, அரபிகள்ல உயர்ந்த குலம், குறைசி குலம். அரபுகள்ட்ட அந்த வெறி கூட அதிகமா இருந்துச்சு, நான் உயர்ந்தவனுங்கிற வெறி. ஆனா ஈமான் வந்த பிறகு எல்லாமே அல்லாஹ் அழிச்சிட்டான், அந்த இது வரக்கூடாது, ஐமானி உறவு ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு நல்லா சொல்லிட்டான். அப்போ என்ன நடந்துச்சு? அந்த இடத்துல அபு சுஃபியான் வர்றாரா, அன்னைக்கு அவர் காஃபிராக இருந்தார். இந்த மூணு பேரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வால் இன்னும் இந்த எதிரியுடைய கழுத்தை பதம் பார்க்கலை, காத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் அப்படிலாம் செஞ்சார், அதனால அவங்க அப்படி சொன்னாங்க. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் குறைசிகளில் எப்படிப்பட்ட, இவரும் ஒரு பெரிய தலைவர் அபு சுஃபியான், அவரை பார்த்து நீங்கள் இப்படியா பேசுறது, ஒரு மென்மையா பேச வேண்டாமான்னு அந்த மூணு பேரை கடிந்து கொண்டார்கள். ஆனா அவங்களுக்கு உள்ளத்துல உறுத்தல், ஏன்னா எது செஞ்சாலும் உறுத்திடும் அவங்களுக்கு உள்ளத்துல. நபி அவர்கள்ட்ட வந்துட்டாங்க அல்லாஹ்வின் தூதரே, இந்த மூணு பேரும் அபு சுஃபியானை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, நான் அவங்களை கடிந்து கொண்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அபுபக்கராக இருந்தாலும் அவருக்கு சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? அபுபக்கரே, லஅல்லக அஃதப்தஹும், நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருக்கலாம், லஇன் குன்தா அஃதப்தஹும், அவர்களை நீங்கள் கோபப்படுத்தியிருந்தால், பக்கத்த அகலத்த ரப்பக, உங்களுடைய ரப்பை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள். சொன்னதுதான் தாமதம். உடனடியாக அந்த மூவரிடமும் சென்றார்கள் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ப என்ன சொன்னார்கள்? என்னுடைய சகோதரர்களே, உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் பணிவுங்கிறது. தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். யாரிடம்? அடிமையிடம். தன்னால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை பிலால் ரலியல்லாஹு அவர்களிடம், அயல் நாட்டுக்காரர்களிடம் தப்பு செஞ்சோம், மன்னிப்பு கேட்கத்தான் வேணும். பணிஞ்சாங்க. அந்த மூணு பேரும் சொன்னாங்க, இல்லை என்னுடைய சகோதரனே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று அவர்கள் துவா செய்தார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. ஏன் அபூபக்கர் உமர் அல்லாஹ்வுக்கு பத்தில சண்டை வரலையா? எத்தனை சண்டைகள் வந்தது சகோதரர்களே. உமர் அல்லாஹ்வுங்க அபூபக்கர் அல்லாஹ்வுங்க ஆவேசப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, உமர் அலியல் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள், உமர்ல அவங்க சங்கடப்பட்டு விட்டார்கள். அந்த சபையிலேயே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார்கள், அப்பவே கேட்டார்கள். அதை விட்டு கொடுக்கிறது மட்டும் இல்லை, தப்பு செய்தால் பணியவும் வேண்டும். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணிந்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் தப்பான ஒரு பண்பு. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள்ட்ட போயிட்டாங்க, வீட்டுக்கு போனோன்னு தான் உமர்ல உங்களுக்கு வருகிறது. ஆக ஒரு மனுஷன் அறியாமல் தப்பு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறது தானே நல்ல பண்பு, நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் அது நல்ல பண்பு இல்லையே. அபுபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துச்சு. நபி அவர்கள் உமர் அலியல் அவர்களை கண்டித்தார்கள், அபுபக்கர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய தோழர், நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து பொய்யர் என்று சொன்னீர்கள், அந்த நேரத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர், மனிதர்களில் ஒரு ஹலீலை நான் எடுத்துக் கொள்வதாக இருந்தால் லத்தஹத்து அபாபக்கரின் ஹலீலா, அபுபக்கரை நான் ஹலீலாக எடுத்திருப்பேன் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லி அப்புறம் இருவரும் நினைத்து கொண்டார். இதெல்லாம் ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா சகோதரர்களே, இந்த ஈமானிய உறவை நம்ம எல்லாரும் பேசத்தான் செய்கிறோம், ஆனா கெடுக்கக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கிறது, நிறைய காரணங்கள் இருக்கிறது. வரும், அது எப்படி வரும், நாடு அது வரும். ஒன்னாதான் இருந்துகிட்டு இருப்போம், திடீர்னு என்ன செய்யும், நாடுங்கிற ஒரு அடிப்படையில வரும்போது அந்த ஈமானை கெடுப்பார்கள். அந்த ஈமானிய உறவு பின்பயிரும் அந்த நாட்டு சிந்தனை வரும். மொழி உருது தமிழ்னு வருதா, அது சரியான கொள்கையில் உள்ளவர்கள் அப்படி காட்ட மாட்டார்கள். ஆனால் ஈமானிய குறைபாடு உள்ளவர்கள் என்ன செய்வார்கள், இதை வைத்துக் கொண்டு என்னமோ தங்களுக்கு இந்த மொழியில இருக்கிறனால ஒரு சிறப்புங்கிற மாதிரி ஆக்கி விடுவார்கள். அவர்களும் அல்லாஹுடைய இந்த உறவை பேணவில்லை. செல்வம், பதவி, அந்தஸ்து, அது மாதிரி இயக்கம், இயக்கம் என்பது நமக்கு தேவை. அது எதற்கு, இந்த உறவை ஏற்படுத்துவதற்காக, இந்த உறவை வலுப்படுத்துவதற்காக, மூமின்களுக்கு உதவி செய்வதற்காக, அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக, இதுக்காக இயக்கம் இருந்தால் அது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் அங்கே எப்படி வந்துவிடக்கூடாது, இங்கே இருந்தால்தான் மூமின், அப்போதான் நாங்கள் அன்பு காட்டுவோம், பாசம் காட்டுவோம், இல்லை என்றால் மற்ற மனிதர்களை போல் நீனும் ஒரு மனிதன் என்ற மாதிரியான வேறுபாடுகள் இங்கே வந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம்ல, அப்பெல்லாம் செய்யறாங்களா இல்லையா, தப்பான வழிகட்ட கொள்கையை உருவாக்கி கொண்டு என்ன சொல்கிறார்கள், எங்க ஜமாத்துல இருந்தாதான் முஸ்லீம், இல்லை என்றால் அவர்கள் முஸ்லீம் கிடையாது. உங்க சொல்லிட்டாங்களா, அப்ப பாக்குறோம் கொள்கை சகோதரன், யாரப்ப அவனுடைய கொள்கை சகோதரன், யாருடைய கொள்கை சகோதரன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஒவ்வொருவனுடைய கொள்கை சகோதரன். ஆனால் அப்படி சொல்ல வாய் வருகிறதா, அப்படி சொல்ல வரவில்லை. என்ன வருகிறது, எங்களுடைய ஜமாத்தில் இருக்கிறார்களா, நாங்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறோமோ அந்த சிந்தனையில் இருந்தா எங்களுடைய கொள்கை சகோதரன், அப்ப மத்தவங்க என்ன கொள்கை கெட்ட சகோதரர்களா. அப்ப இதுதான் என்னது, ஜாஹிலியத்துடைய தாவாக்கள். நபியவர்கள் காலத்துல ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது அன்சாரிகள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, யாழல் அன்சார், அன்சாரிகளே என்று அன்சாரிகள் கூப்பிட்டார்கள். முஹாஜிர்கள், யாழல் முஹாஜிரின், முஹாஜிரிகளே என்று அவர்கள் அழைத்தார்கள். உண்மையில் அவர்கள் அன்சார், அந்த பேரு கூட ஒரு ஈமானிய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட பேரு தான், அன்சாரு முஹாஜிருங்கிறதெல்லாம். ஆனால் நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் நான் இருக்கும் போதே அறியாமை கால அழைப்பை நீங்கள் அழைக்கிறீர்களா, இது ஜாஹிலியத்துடைய வார்த்தை, இது வரக்கூடாது என்று நபியவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நமக்கு மத்தியிலே ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கலாம், செல்வத்திலே, பதவியிலே, அந்தஸ்திலே, பற்றமற்ற நிர்வாக விஷயங்களிலே, எல்லாத்திலே வேறுபாடு, மொழியில் வேறுபாடு இருக்கலாம், எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாம் அனைவர்களும் யார், யார் அனைவரும், சகோதரர்கள். அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். இந்த நேசத்தை பாதுகாப்பதற்காக நாம் விட்டு கொடுத்து போனால் கூட அது நஷ்டம் அல்ல, அது நமக்கு உயர்வு என்பதை புரிய வேண்டும். ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்றைய அரபு ஹுத்பாவில் சவுதி முழுக்க ஒரு உரை பரவலாக பேசப்பட்டது, என்னவென்றால் இந்த விஷயம்தான், இந்த ஈமானிய உறவு, நட்பு உறவு, இதெல்லாம் சொல்லி அவங்க சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம், சிரியா நாட்டுடைய நிலம் உங்களுக்கு தெரியும், அந்த ஊரையே துவம்சம் செய்து அழித்து நாசமாக்கி அந்த ஊரில் உள்ளவர்கள்லாம் ஊரை விட்டு விரட்டி அகதிகளாக்கி குழந்தைகளை கொன்று குவித்து பெண்களை சீரழித்து செல்வந்தர்களாக இருந்தவர்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதெல்லாம் நம்ம விவரிக்க தேவையில்லை. போட்டோக்களும் வீடியோக்களும் புகைப்படங்களும் நம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத கருத்துக்களை எல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்காக நம்ம துவா செய்யறதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். ஆனால் இப்போது இன்னொரு உதவி அவர்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிறது. வீடு இழந்தவர்களுக்கு, உணவு இல்லாதவர்களுக்கு, ஆடை இல்லாதவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நபியவர்கள் காலத்துல முழர் குலத்தார்கள் வந்தார்கள், ஆடை இல்லை, முகத்துல வாடிய வறுமை. நபியவர்கள் என்ன செய்தார்கள், வீட்டுக்குள் போனார்கள், வீட்டிலே ஒண்ணுமில்லை, மெம்பர்ல ஏறி பாங்கு சொல்லி மக்களை தொழுக வைத்து மெம்பர்ல ஏறி உரையாற்றினார்கள், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொள்வதை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், பாருங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு கூட்டம், நம்பிய கூட்டம் எப்படி கஷ்டப்படுகிறது, கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி அமைதி, எல்லாரும் இருந்தாங்க, நபியவர்கள் பயந்தாங்க, யார் உதவி பண்ணுவா, யார் உதவி பண்ணுவா, நபியுடைய முகமே மாறி போச்சு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு அன்சாரி தோளை எழுந்து வந்து வெள்ளி நாணயங்களாம் நபியுடைய கையில கொடுத்தார். இதை பார்த்து மற்ற சஹாபாக்கள்லாம் உணவு குவியல்களையும் ஆடை குவியல்களையும் வந்து கொட்டினார்கள். உணவு நிறைந்தது, ஆடை குவியல் நிறைந்தது, நபியுடைய முகத்திலே புன்னகை பூத்தது. இதெல்லாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம உதவி செய்ய நம்மளால் முடிந்த உதவி, எது உங்களுக்கு முடியுமோ அதை செய்யுங்க. அதை எப்படி செய்யறது? அது வந்து நம்ம சென்டர்களை எல்லாம் விசாரிச்சு உறுதிப்படுத்திய ஒரு தகவல் என்ன செஞ்சாங்கன்னா, சவுதி கவர்மெண்ட்டே ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறாங்க. அது சல்மான், மலிக் சல்மான் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரிலேயே அனுப்பப்படுகின்ற ஒரு அக்கௌண்ட். அது மிக மிக உறுதியானது. இதுல யாரு சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் அதை நீங்க மறுத்துருங்க. அவர்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல நீங்க என்ன செய்யுங்க, உதவி அனுப்புனீங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன செய்யும், அந்த உதவியை அவர்களுக்கு கொண்டு செல்லும். இது அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கக்கூடிய ஒரு கடமை என்பதை புரிந்து நம்மளான உதவியை இதுக்காக செய்யுங்கள். மற்ற சகோதரர்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்க எடுத்து சொல்லுங்கள். எல்லாம் உள்ள இறைவன், நாம் ஈமானோடு இருந்து இந்த உறவை பேணி இந்த உறவை கெடுக்கக்கூடிய வழிகேடுகள் ஜாகிலியத்துகளை விட்டு விலகி அல்லாஹ் ரபுல்லாலமீன் இந்த உறவை நம்மிடத்திலே நிலைக்கிருக்க செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.